ശ്രീനാഥാദിഗുരുത്രയും ഗണപതിയും ഭേടത്രയും ഭൈരവും സിദ്ധൗകം പടകത്രയും പ്രതീകം ദൂതീക്രമം മണ്ഡലം ീരാന്ധ്യനവകീലാവലി പഞ്ചകം ശ്രീമന്മാലിമന്ത്രൈതം വന്ദേ ഗുരോമണ്ഡലം സിന്ധൂരാരുണ വിഗ്രഹാം ത്രണയനാം മാണിക്യമൗളിപുരത്താരാജകേഖലാംഭോരുഹാം പാണിപ്യാമണിപൂർണരത്നജടകം രക്തോത്പലം ബിഭ്രതി സൗമ്യാം രത്നഘടത്തരണാധ്യായേശ്വരാമംബികാം. പുഷ്ട പുരാതന പൂജ്യ പുഷ്കരാ പുഷ്കരേക്ഷണ പരം ജ്യോതിഃ പരം ധാമ പരമാണു പരഃ പരാ. ഇപ്പ லலிதா சஹஸ்ரநாம மகாயஜத்துல 800 நாம ஆச்சு. எது வரைக்கும் ஆச்சு? இது நவமம் சதகம். இது அடுத்ததான ஒரு கலை. இந்த கலைக்கு போதினி கலான்னு பேர். சஹஸ்ரநாமத்தை 12 பிரிச்சிருக்க. முதல்ல ஒரு கலை உபோத்காதம், கடைசி கலை விஸ்தாரமாக இருக்கு. அது வந்து சொன்னதான எல்லாத்துக்கும் பலஸ்ருதியாக மஞ்சிருக்கு. நடுவில் இருக்கக்கூடியதான 1000 நாமாக்களுக்கும் 100 நாமாக்களுக்கு ஒரு கலைமணிய தயார் பண்ணியிருக்கு. இதுல இப்ப நம்ம அனுபவிக்கக்கூடியது அடுத்தது போதினி கலான்னு பேரு. போதினின்னு என்ன அர்த்தம்? ஞானத்தை நமக்கு வரவழிக்க கூடியது, அறிவூட்டக்கூடியதான கலையானது. பிராயண வேதாந்த வாக்கியங்கள் எல்லாம் அம்பாளுடைய நாமாக்களாக சொன்னதான கலை இது. அதனால உபனிஷத் விஷயங்கள் நிறைய இந்த கலையில வரப்போறது. இப்ப அந்த நாமாக்களை சொல்லும் பொழுது ரசஜா ரசசேவதிகின்னு கொண்டு வந்து எடுத்து, ரசம்னு சொன்னாலே பரமாத்மா தான், பிரம்ம ரசத்துக்குத்தான் ரசம்னு பேரு. ரசகேவாயம் லப்தியானந்தா பவதின்னு ஆனந்தோ பவதின்னு தைத்தரிய உபனிஷத்துல சொல்லியிருக்க. அந்த ரசமானது மனுஷனுக்கு இல்லைன்னா யாரால வாழ முடியும்னு வேற சொல்லிருக்கு. கோஷேவான்யாத் கப்ராண்யாத் எதேஷ ஆகாச ஆனந்தோ நஸ்யாத். இந்த பிரம்மமானந்த ஆனந்த வடிவமாக இல்லாத போனால் யார் மூச்சு காத்த உள்ள இழுக்க முடியும், வெளியில விட முடியும்? முடியாது. அதே மாதிரியே புலன்கள் எல்லாம் அதை அடக்கினால் அப்ப ஓரளவுக்கு வைராக்கியம் வருது. இருந்தாலும் உள்ளூர மனசுல அந்த ரசம் இருந்துட்டே இருக்கு. ரசம் பரந்திருஷ்டுவா நிவர்த்ததேங்கிறார் பகவத்கீதையில. அந்த பரமான தத்துவத்தை பார்த்த பிறகு அந்த ரசமானது விஷயங்கள்ல ஒரு அட்டாச்மெண்ட் போகிவிடும் அப்படின்னு சொல்றார். அப்படி இருக்கக்கூடியதான அந்த தத்துவத்துல ரசஜா ரசசேவதிங்கிற வரைக்கும் பார்க்கும். அடுத்ததாக இங்க நம்ம பார்க்க வேண்டியதாம புஷ்டா புராதனா புஜ்ய புஷ்கரா புஷ்கரேக்ஷணா. முதல்ல புஷ்டா, நம்ம தமிழ்ல புஷ்டியா இருக்கான் அப்படின்னு என்ன அர்த்தம்? எல்லாமும் சௌக்கியமா ஆனந்தமா இருக்கான், ஒரு விதமான வியாதி ஒன்னும் இல்லாதவனா இருக்கான், அவளைதான புஷ்டிங்கிற. அதே மாதிரியே அம்பாளுக்கும் 36 தத்துவங்களும் பரிபூர்ணமாக இருக்கு. அதனால்தான் அம்பாளுக்கு புஷ்டான்னு. இந்த 36 தத்துவங்கள் என்ன? நம்ம சாதாரணமாக அறியக்கூடியதான 5 அறிவு புலன்கள், 5 செயல் புலன்கள், 5 பிராணங்கள், 5 பூதங்கள், 5 விஷயங்கள் இப்படின்னு ஆரம்பிச்சு அதுக்கு மேல இருக்கக்கூடியதான் சிவசக்தி சதாசிவ ஈஸ்வர சுத்த வித்யா இப்படிப்பட்டதான பதார்த்தங்கள் எல்லாமும் சேர்ந்து 36 தத்துவங்களாக சொல்லப்பட்டது. அத்தனை 36 தத்துவங்களும் அம்பாளுடைய ஸ்வரூபமாக இருக்கு. அந்த தத்துவங்களுக்கு அப்பாற்பட்டவளாகவும் இருக்க. அதான் தத்வாதீதா தத்துவமயின்னு சொல்லியிருக்கும். தத்துவங்களுக்கெல்லாம் அப்பாற்பட்டதான ஒரு ஸ்வரூபம். அதே சமயத்துல தத்துவங்களாகவும் இருக்கு. தத்துவங்களா இருக்கிறதுக்கு காரணம் என்ன? அம்பாள் தான் உலகத்துக்கு உபாதான காரணம். மண்ணில இருந்து பண்ணதான குடமோ பல்லாயோ மூடியோ அகலோ தீபமோ எல்லாமே எப்படி இருக்க? எல்லாமும் மண்ணாகத்தானே இருக்கு. அதே போல அம்பாளத்திலிருந்து உண்டான உலகம் எல்லாம் அம்பாள் தான். ஆகையால் தத்துவமயி தத்துவமாகவும் இருக்க, தத்துவங்களுக்கு அப்பாற்பட்டதான ஒரு ஸ்வரூபமாகவும் இருக்க. அதனால்தான் அம்பாளுக்கு புஷ்டான்னு சொன்னேன். ஷத்ரிம்சத் தத்துவ விக்கிரகசீலத்வா புஷ்டா, 36 தத்துவங்களே அம்பாளுடைய சரீரமா இருக்கிறதுனால புஷ்டான்னு பேரு. அதுக்கப்புறம் பகுபிகி குணைஹி பிரம்ம ரசேன பிராமணர்வா புஷ்டா, எல்லா தத்துவங்களும் எல்லாமும் அம்பாளுக்கு இருக்கக்கூடியதான சர்வஜ்ஞ சர்வவித எஸ் யஜ்ஞானம் எந்த அப்படின்னு வேதங்கள்ல சொல்லக்கூடியதான குணங்கள் எல்லாம் அம்பாளத்துல பரிபூர்ணமாக இருக்கு. அதனால குணங்கள் பூர்ணமா இருக்கிறதுனாலையும் பிரம்ம ரசத்தோடு கூடியிருக்கிறதுனாலையும் எப்பொழுதும் பிராமணாலால சூழப்பட்டுண்டே இருக்கிறதுனாலையும் அம்பாளுக்கு புஷ்டான்னு பேரு. பிராமணை போஷிதம் பிரம்மா இதி ஸ்மிருதே, பிராமணால் சர்வதா சர்வ காலமும் இந்த வேதாத்தியனம் பண்ணிட்டு வேதகோஷத்தோடையே இருக்க, அதனால அம்பாளுக்கு புஷ்டான்னு பேரு. பிரம்மா ஆயுஷ்மத் பிராமணை ஆயுஷ்மத் அப்படின்னு ஸ்ருதி சொல்றது, இதனாலே நமக்கு தெரிகிறது. அப்புறம் துர்கா சப்தசதியில சொல்லும் பொழுது யாதேவி சர்வபூதேஷு புஷ்டி ரூபேட சம்ஸ்திதா அப்படின்னு பரிபூர்ணமான ஒரு ஸ்வரூபத்தோட இருக்க. அம்பாளை சொல்லும் பொழுது நம்ம முக்கியமா என்ன சொல்லிட்டு இருக்கோம்? சத்தியம் ஞானம் அனந்தம் விஜயானம் ஆனந்தம். அனந்தம்னு சொல்றோம் எங்கும் உள்ளவள், அந்த எங்கும் உள்ளவழுங்கிற ஒரு ஸ்வரூபத்துக்குத்தான் புஷ்டாங்கிற ஒரு பேர். சர்வதா சர்வ காலமும் சர்வ பதார்த்தத்திலையும் இருக்கிறதுனால நம்ம புஷ்டான்னு சொல்லிட்டு இருக்கோம். அடுத்தது புராதனா சர்வேஷாம் ஆதிபூதத்வாத் புராதனா, எல்லா தெய்வங்களுக்கும் உலகங்களுக்கெல்லாம் தயாராகிறதுக்கு முன்னால இருந்த தத்துவம் அம்பாள் ஒண்ணுதான், அதான் சக்தி தத்துவம். சக்தி தத்துவம் சிவ தத்துவம்னு சொன்னா ரெண்டும் ஒண்ணுதான். சிவனோட சக்தி இருக்கும், சக்தியோட சிவனுக்கும், ரெண்டு பேரையும் பிரிக்க முடியாது. அப்படிப்பட்டதான் அந்த ஸ்வரூபம் எங்க இருக்க? சதேவ சோம்யமக்ர ஆசீத் ஏகமேவ அத்விதீயம். இந்த உலகங்கள்லாம் உண்டாகிறதுக்கு முன்னால சத்தனக்கூடியதான ஒரே பொருள் தான் இருந்தது. அந்த பொருள்ல இருந்து எல்லாமும் உண்டாச்சு. எல்லாமும் உண்டாச்சுன்னு என்ன? பஞ்சபூதங்கள் உண்டாச்சு. அதுக்கப்புறம் பிராணிகள் உண்டாலும் அண்டகம் சுவேதஜம் உத்பிஜம் ஜராஜம், முட்டையை உடச்சிருந்த வெளியில வருது, அம்மாவாயத்துல இருந்து வெளியில வரக்கூடியது, பூமியை புலந்துண்டு வெளியில வரக்கூடியது, சர்மாக்கள் இருந்து பிரிஞ்சுண்டு வரக்கூடியது, இப்படிப்பட்டதான பதார்த்தங்கள் அத்தானையும் அங்கிருந்தா வந்தது. அம்பாளுடைய ஸ்வரூபத்திலிருந்தான் வந்தது. ஆகையால் அம்பாள் எங்க இருந்த? புராதனா, எல்லாத்த விட முன்னால இருக்க. பகவத்கீதையில சுவாமி சொல்றார், என்னை பத்தி யாருக்கும் சொல்ல தெரியாது, ஏன்னா ரிஷிகளோ முனிகளோ எல்லோரும் நான் சிருஷ்டி பண்ணினேன், அதனால என்னுடைய ஸ்வரூபம் யாருக்கும் தெரியாதனால்தான் நானே தான் சொல்லிக்க வேண்டியது இருக்குங்கிற, வேற யாருக்கும் தெரியாது. ஏன் உங்களை பத்தி நீங்களே சொல்லிக்கிறீள அப்படின்னு கேட்டா, நான் தான் சொல்லணுமப்பா, மற்றவாளுக்கு தெரியாது. ஏன்னா அவ என்னால சிருஷ்டிக்கப்பட்டவா, பின்னால வந்தவா, அவளுக்கு என்னுடைய மகிமை எல்லாம் எப்படி தெரியும், அதனால நான் சொல்ல வேண்டியதா எடுத்துங்கிற. அதே மாதிரி உலகத்தில் இருக்கக்கூடியதான சகல பிராணிகளுக்கும் முன்னால இருந்தவள் அம்பாள். அதனால அம்பாள் என்ன சொல்லணும்? புராதனா சர்வேஷம் ஆதிபூதத்வாத், எல்லோருக்கும் முன்னால இருந்ததுனால அம்பாளுக்கு புராதனா. நியாயமா புராதனி அப்படின்னு சொல்லணும், நீ வியாகரண பிரகாரமாக. ஆனா என்ன பண்ணிவிட்டா, வேதமோ இல்லையோ அது நீங்க ஒன்னும் சொல்ல முடியாது. வேதத்துல இந்த பிரத்யங்கள்லாம் மாத்திடும், சுமங்கலே ரியம்பதூரிமாம் சமே தபஸ்யதா அப்படிங்கிறது. நீங்க சொல்றப்ப சுமங்கலின்னு சொல்லப்படாது, சுமங்கலான் தான் சொல்லணும். என்ன அஜாதி கடத்துல இருந்து அதுக்கு டாப் தான் வரும், சுமங்கலா தீர்க்க சுமங்கலா பவா சொல்லணும். வேத மந்திரத்துல சுமங்கலின்னு இருக்கும், அது வேதத்துக்கு ஒத்துக்கலாம், நீங்க தப்பு பண்ணப்படாது. பிரதீயதாம் தாசரதாய மைதிலி அப்படின்னு நூறு தரம் சொல்றார் வால்மீகி. தாசரதி சப்தம் இக்காரந்தமோ இல்லையோ, அரையேங்கிறப்ப தாசரதையன்னா சொல்லணும், தாசரதாயான்னு சொல்றாரு. பெரியவர் சொன்னா ஒத்துக்கணும், ஆர்ஷர் நம்ம அப்படி சொன்னா ஜீரோ மார்க் வரும், ஞாபகம் வச்சுக்கணும். அதனால நீபபாவகா சாந்தசா வேதம் அது, அதனால நீப் வரல. இந்த இடத்துல புராதனான் இருக்க, நீங்க சொல்றப்ப புராதனிங்கணும். சரி, புராதனாக குணாக அஸ்யாம் சந்தித்யர்த்தே, பழைய நாள்ல இருந்ததான குணங்கள் எல்லாமே அம்பாடத்துல இருக்க, எதுவும் புதுசாக இல்லை. ஏன்னா குணங்கள் பார்த்தேன்னா எல்லாமும் மாறிண்டு இருக்கும், ஒவ்வொரு காலத்துல ஒவ்வொரு விதமாக மாறுறது. வஸ்திரங்கள் தரிக்கிறது என்ன, அதே விதமாக அலங்காரம் பண்ணி கொள்றது என்ன. ஒரு 200-300 வருஷத்துக்கு முன்னால தங்கத்தை எப்படி போட்டுருந்தா இப்ப எப்படி போட்டுக்கிறேன், அப்பெல்லாம் குண்டு குண்டா போட்டுருந்தா 10 சவரம் 15 சவரம் அப்படி. இப்ப என்ன, 1 கிராம் தங்கம் செங்கிலிங்கிறான். இப்ப இருக்கக்கூடியதான விவகாரம் ஒரு மாதிரி, அப்ப விவகாரம் ஒரு மாதிரி. அப்ப தலை எப்படி பின்னிட்டு இருந்தா இப்ப எப்படி பின்னிட்டு இருக்கா, இது என்ன பார்த்தலையானால் அது என்ன மாறிண்டே. ஆனா குணங்கள் எண்ணிக்கும் மாறாம இருக்கிறது அம்பாளுடைய சொரூப், அதனாலதான் புராதனான். மனுஷாளுக்கே மாறிட்டு இருக்க, அவாவா பரிஸ்தியை வச்சுட்டு மாறி இருக்க. அதிகமாக நம்ம பேசினோம்னா எல்லோருக்கும் கோபம் வரும், அது வேற விவகாரம். அதனால புராதனான பழைய நாள்ல இருக்கக்கூடிய குணங்களை அப்படியே வச்சுட்டு காப்பாத்தேன் இருக்கா, அதனால புராதனாக குணாக அஸ்யாம் சந்தீதி. அப்படி இருந்ததுனால அம்பாளுக்கு மத்வர்த்திய அச் பிரத்யாத்து பிரத்யாந்தாத்வா, இல்ல மத்வர்த்தத்துல பூமனிந்தா இந்த அர்த்தங்கள்ல அச் பிரத்யாந்தத்வா, அச் பிரத்யம் வந்ததுனால டாப் அதையேவா. ஆகையால் சர்வேஷாம் பூஜ்யா, எல்லோராலையும் வணக்கத்தை நமஸ்காரம் பண்ணத்துக்கு தகுந்தவள் பூஜ்யா, பூஜையிட்டும் யோக்யா. இல்ல பிரதீட்சியாவா, அது எதிர்பார்த்து கொண்டிருக்கோம் அம்பாளை நம்ம பார்க்கணும், நமக்கு தரிசனம் கொடுக்கணும் அம்பாள் அப்படின்னு எல்லோரும் எதிர்பார்த்து கொண்டிருக்க. அதனால முன்னே பழம்பொருட்டும் பழம்பொருளே அப்படின்னு மாணிக்க வாசகர் இதை பாடுறார் விசேஷமாக. அப்படி எல்லாரை விட முன்னால இருந்ததான ஒரு ஸ்வரூபம், அந்த ஸ்வரூபம் மாறாம காட்டிக்கொண்டிருக்கக்கூடியதான ஒரு ஸ்வரூபம். அப்படி இது எதுக்குன்னா இது கொஞ்சம் நமக்கு தெரியணும், எது முன்னால இருந்தது எது பின்னால், இல்லைன்னா நாம பண்றதுதான் ரைட்டுன்னு நம்ம நினைச்சுட்டு இருக்கோம். நீங்க பண்றது தப்புன்னு சொல்லல, ஆனா முன்னால ஒரு மாதிரி அப்படி இருந்ததுங்கறத நம்ம அறிஞ்சுட்டா போதும். அப்படி அதுக்கப்புறம் புஷ்டா புராதன பூஜ்யா இது வரைக்கும் சொல்லியா, அதுக்கப்புறம் புஷ்கரா. இப்ப ரொம்ப நாளுக்கு முன்னால் ஒரு ரீசெண்டா புஷ்கரம் புஷ்கரம் கோதாவரி புஷ்கரம் எல்லாரும் போனோம். அந்த புஷ்கர சப்தத்துக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கவனிப்போம். புஷ்கரா புஷ்கராட்ச தீர்த்த ரூபாவா, முதல்ல புஷ்கம் போஷணம் ராதி ஆதத்தே அசௌ இது புஷ்கரா. புஷ்கம்னு சொன்னா போஷணம், எல்லாரையும் காப்பாத்துறது, எல்லோருக்கும் சக்தியை கொடுக்கறது, அது எல்லாருக்கும் கொடுக்கற அதனால புஷ்கரா. அம்பாளை யாரார் தியானம் பண்றாளோ, அம்பாளுடைய நாமாக்களை யார் சொல்றாளோ, அவளுக்கு புஷ்கரம புஷ்கலமாக எல்லாத்தையும் கொடுப்பாள். எது வஸ்திரமோ தானியமோ ஆகாரத்துக்கோ ஆடைகளுக்கோ ஆடைகளோ அல்லது தங்கமோ எல்லாத்தையும் அவளுக்கு சந்தோஷமாக வரும்படி எவ்வளவு வேணுமோ அவளை கொடுப்பாள். கொடுக்கறதே தெரியாம கொடுப்பா, அது வேற. ஒரே தரம் கொடுத்துட்டா எல்லாருக்கும் தெரியுமோ, இல்ல அப்படி இல்ல, கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக வாழ்க்கை உங்க மனசுல நீங்க எதை நினைச்சுட்டு இருக்கீங்களோ அத்தனையும் கொடுப்பா. அதனாலதான் விசேஷம் புஷ்கம் போஷணம் ராதி ஆதத்தே அசௌ புஷ்கரா. அதனால புஷ்கராங்கிற ஒரு நாம ரொம்ப விசேஷம். புஷ்கராட்ச தீர்த்த ரூபாவா, இல்ல புஷ்கரங்கிற ஒரு தீர்த்தம் அந்த அந்த ரூபமா இருக்க. ரலையோ ரபேதாத் வியாப்யா இதுவா, சம்ஸ்கிருதத்துல ரா லா இந்த ரெண்டு மாத்தலாம். புஷ்கரான புஷ்கலான்னு அர்த்தம், புஷ்கலமாக இருக்கும், அவ மனசு நிறைஞ்சு இருக்கும். அம்பாளுடைய உபாசனை பண்றவாளுக்கு மனசு எப்பொழுதும் நிறைஞ்சு இருக்கும். ஏன், இது வேணும் அது வேணும்ங்கிற ஆசை இல்லை, ஆசை இல்லாமலே போறோம்னு அது வேணும்னு சேர்த்து வச்சுக்க வேண்டாம். நீங்க மனசுல போறோம்ங்கிற ஒரு கண்டென்ட்மெண்ட் வந்து இருக்குன்னா அதுவே ரஞ்சுபா விசேஷம். அதோட இல்லாமல் அவ நினைச்சதான பதார்த்தங்கள்லாம் அவளுக்கு கொடுக்கறா. ஆகையா நம்மளுக்கு என்ன பேரு? புஷ்கலா. அதான் புஷ்கரான் பயாத்ராதும் தாத்தும் பலமபிச்ச வஞ்சாசமதிகம். எவ்வளவு நீங்க ஆசைப்படுறீங்களே அதை விட அதிகமாக கொடுக்கிறவள. சரண்யே லோகானாம் தவஹி சரணாவேவ நிபுணவு. அம்பாளுடைய பாதங்கள்ல ஒரு புஷ்பம் மனசால போட்டாலே போரும் க்ஷேமர் வேல். சரி, புஷ்கராணி இவ கமலானி வீக்ஷணானி நயனானி எஸ்யாஹ. தாமரை இதழ் போன்றதாக கண்கள், அந்த கண்களை உடையறதுனாலதான் அம்பாளுக்கு புஷ்கரம் அப்படின்னு பேரு. புஷ்கரம்ங்கிறதுக்கு என்ன பேரு? தாமரை போன்றதான், தாமரை இதழ் போன்றதான கண்களை உடையவள். தாமரை இதழ் எப்படி இருக்க? நடுவுல வெளுப்பா இருக்க, நுனிகள்ல சிவப்பா இருக்க, அதே மாதிரியான ஒரு கண்கள். அந்த கண்களை யார், அந்த பார்வை யார் மேல விழறதோ அல்லது நீங்களே அந்த அம்பாளுடைய கண்களை பார்த்தாலும் சகல க்ஷேமங்களும் ஏற்படும் அப்படின்னு சொல்றது. அதனாலதான் அம்பாளுக்கு புஷ்கரா புஷ்கரேட்சணா அப்படின்னு வந்து கதைகள்ல புராணங்கள்ல நிறைய தத்துவங்கள் சொல்லியிருக்கு. அந்த தத்துவங்கள்ல சிலது எதுக்காக சொல்லியிருக்கு? நமக்கு இந்த அறிய வேண்டியதான அம்சம் நன்றாக அறியப்படணும் என்பதற்காகத்தான் பல கதைகள் அங்கெங்க சொல்லப்பட்டிருக்கு. முக்கியமாக இந்த ஹரிஹர புத்திரர்னு கேட்கிறோம், தெய்வங்கள்ல ஹரிஹர புத்திரர் அதான் ஐயப்பன் சொல்லிட்டு இருக்கு. இந்த ஐயப்பன் சொல்ற இடத்துல அவர் மட்டும் மகாவிஷ்ணுவுக்கும் பரமேஸ்வரனுக்கும் ரெண்டு பேருக்கும் புத்திரனா இருக்க, எப்படி அப்படி வந்தது அப்படின்னு கேட்டா, பார்க்கடல தேவதைகளும் அரக்கர்களும் சேர்ந்து அதை மதனம் பண்ணின. எதற்காக மதனம் பண்ணினா? அவளுக்கு அமிர்தம் வரணும்னு மதனம் பண்ணின. அங்கேயே அது ஒரு சிம்பாலிசம். எதற்காக? நம்ம மனசுல இருக்கக்கூடியதான நல்ல எண்ணங்களுக்கு தேவதைகள்னு பேரு, லௌகிகமான எண்ணங்களுக்கு அசுரால்னு பேரு. இவ்வாறு கெட்ட எண்ணங்கள்லாம் நீக்கிண்டு நல்ல எண்ணங்களா வேணும்னு நினைக்கிறது பார்த்தீங்களா, இதுதான் தேவாசுர யுத்தம். இந்த யுத்தத்துல மனசுங்கிறது மத்து, அந்த மத்தை வச்சு இதயத்துல இருக்கக்கூடியதான எண்ணங்களை கடைந்து கெட்ட லௌகிகமான எண்ணங்களை அப்புறப்படுத்தி நல்ல எண்ணங்களை மட்டும் வைத்துக் கொண்டோமேயானால் அப்பொழுது அந்த மனசுல அமிர்தத்துவம் தோணும், அம்பாளுடைய பாதங்கள் தோணும். இதுதான் இந்த கதைக்கு ரகசியம். ஆனா இந்த ரகசியத்தை அவ என்ன பண்ணியிருக்கா? தேவதைகளும் அசுராலும் சேர்ந்து இந்த மத்த போட்டு மலையை போட்டு அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் பாம்ப வச்சுட்டு கடை ஆரம்பிக்கிறார். கடையும் பொழுது என்னாச்சுன்னா நிறைய விஷயங்கள்லாம் வந்தது, என்னென்னமோ விஷயங்கள். மகாலட்சுமி தாயார் வந்தா, உச்சைஸ்ரவஸ் வந்தது, இப்படி நல்ல ரத்னங்கள்லாம் வந்தது, சிந்தாமணி இவைகள்லாம் வந்தது. இன்னும் அமிர்தம் வரல. நடுவுல என்னாச்சுன்னா ஹாலாகலம்னு மகாவிஷம் வந்தது. அது வரும்பொழுதே உலகத்தை எல்லாத்தையும் எரிச்சுண்டே வரதாம். அத பார்த்தா நம்ம தேவதைகளுக்கு தான் ரொம்ப பயம், ஓடியே போயிட்டேன் அந்த இடத்துல மத்த கீழே விட்டுட்டு அவளோட ஓடியே போயிட்டேன். ஓடி போன சந்தர்ப்பத்துல அரக்காள் மட்டும் ஒரு மூலையில நின்னு இருக்க, அப்ப பரமேஸ்வரன் பார்த்தார். அதாடா உலகத்தையே எரிக்க வந்துட்டு இருக்க இது அப்படின்னு வச்சுட்டு அத கையால வாங்கிட்டு தானே அப்படியே சாப்பிட்டான். அம்பாள் வந்து பக்கத்துல வந்து என்ன பண்ணினா, அவருடைய கழுத்தை தொட்டாளா. தொட்டதுமே என்னாச்சுன்னா அந்த விஷமானது அமிர்தமா மாறிட்டான். விஷமப்யமிருதம் பவேத் அமிர்தம் வா விஷம் ஈஸ்வரேச்சையா. அம்பாள் இது விஷமானாலும் அது அமிர்தமாகலாம், அமிர்தமாக இருந்தாலும் விஷமாகலாம், சமயத்துக்கு தகுந்தா போல அப்படின்னு அம்பாட்டிய வைபவம். அது என்ன ஆயிடுத்து, அந்த விஷமானது எரிச்சுண்டே உள்ள போனது, அந்த கழுத்து கிட்ட வந்ததுமே அம்பாள் தொட்டு விட்டா, அதனால கழுத்து மட்டும் கர்ப்பாச்சு. நீலகண்டன் அவருக்கு பேர் வந்தது இருக்கட்டும். அந்த சந்தர்ப்பத்துல விஷத்தை குடிச்ச பிறகு சில தேவதைகள் ஓடி போயிட்டார், இவர் விஷத்தை சாப்பிட்டார், இனிமேல ஒரு விதமான தொந்தரவும் இல்லேங்கிறத கண்டுபிடிச்சுட்டார் அவர். அப்ப தொந்தரவு ஒண்ணும் இல்ல, தேவதைகளை காரியம் நடக்கும் சொன்னா நம்ம ஏன் இங்க இருக்கணும் அப்படின்னு நினைச்சுட்டு அவர் சிவலோகத்துக்கு போயிட்டார். கொஞ்ச நேரம் ஆனதுமே கிடைச்சதுமே அமிர்தம் வந்தது. இந்த அமுதம் வந்ததுமே ராட்சதால முன்னாலேயே நம்பர் ஜாஸ்தியோ இல்லையோவா, நமக்கு நல்ல எண்ணங்கள் எவ்வளவு நேரம் இருக்கு, ஏதோ கிளாஸ் கேட்கிற பரியத்த. அதுக்கெல்லாம் அடுத்த நாள் கிளாஸ் தான் நல்ல எண்ணம் வரும். அது வரைக்கும் என்னடா டிவி இருக்கா, யார் இருக்கா, வார்த்தோட பேசுறது, வாழை பேசுறது, என்ன சமைக்கிறது, லௌகிகமா அது கெட்டதுன்னு சொல்ல மாட்டோம். தெய்வத்தா சம்பந்தம் இல்லாதான எண்ணங்கள், பேப்பர் பாக்குறோம், அது பாக்குறோம், எல்லாம் இருக்கு. ஆகையால் எது ஜாஸ்தியா இருக்கு ஒரு நாள்லன்னு பாத்தீங்கன்னா அதுதான் ஜாஸ்தியா இருக்கு. அதனால என்ன பண்ணா, அவ எல்லோரும் சேர்ந்து இந்த அமிர்தத்தை புடிங்கிட்டு போயிட்டா. தேவதைகள் பாக்குற, அடாடா நம்ம இவ்வளவு கஷ்டப்பட்ட பண்ணமே, இவாளோட சேர்ந்து பண்ணினோமே, நமக்கு ஒன்னும் கிடைக்காம போயிடுது அப்படிங்கிற அபிப்பிராயத்தில் மனசுக்கு ரொம்ப வருத்தத்தை அடைஞ்ச. அப்ப அங்க இருக்க மகாவிஷ்ணுவை பிரார்த்திக்கும் பொழுது மகாவிஷ்ணு என்ன பண்ணினார், அழகான மோகினிங்கிற ஒரு ரூபத்தை அவர் எடுத்துட்டார். அந்த ரூபத்தை பார்த்ததுமே அத்தனை பேரும் தேவதல்லா இருக்கணும், ராட்சதாலா இருக்கணும், எல்லாம் வந்து யாரு என்ன எதுன்னு விசாரிக்க தொடங்கினா, அப்ப அந்த அம்மா சொன்ன ஒண்ணும் இல்ல, நீங்க வரிசையா உட்காருங்கோ, நான் எல்லோருக்கும் பரிமாறுறேன் அப்படின்னு. எல்லாரும் அந்த அமிர்த பாத்திரத்தை கொடுத்து விட்டா. கொடுத்த பிறகு என்ன, வரிசையா உட்காருங்கன்னா சேர்ந்து சேர்ந்து உட்கார வேண்டித்தானே. ஆனா என்ன சொன்னார், அறக்காளெல்லாம் ஒரு பக்கத்துல உட்கார்ந்தா இவாள்லாம் ஒரு பக்கத்துல, இனங்கள்லாம் ஒன்னா சேரும் அவ்வளவு. அப்ப நம்ம இந்த அம்மா என்ன சொன்னா, அவளுக்கு ஒவ்வொரு டிராப் கொடுத்துட்டு உங்களுக்கே கொடுத்துறேன் மீதி எல்லாம், உங்க ஊருக்கு போய் நீங்க யதேஷ்டமாக ஆகார இதை சாப்பிட்டுங்கோ அப்படிங்கிற. அறக்காலுக்கு இது ரொம்ப நல்லா போச்சு, அவளுக்கு ஒவ்வொரு டிராப் தானே கொடுக்க போற, பரவாயில்ல அப்படின்னு நினைச்சிட்டு விட்டுருந்தா. வரிசையா என்னாச்சு, ஒவ்வொரு டிராப்பா தான் போட்டுட்டு இருந்தா தேவதைகளுக்கு. ஆனா என்னாச்சுன்னு, எல்லாம் போட்ட பிறகு அங்க ஒண்ணுமே இல்ல, அவெல்லாம் பார்த்தா சண்டை வந்தது. ஆனா தேவதைகள் அமிர்தத்தை குடிச்சதுனால அந்த அமிர்தமானது அவளுக்கு உயிரை கொடுத்தது, உயிர் போகல என்னமேல ஜெயிச்சு விட்டா. இப்படியாச்சா இந்த கதையில ஆனப்புறம், கொஞ்ச நாள் ஆனப்புறம் தேவலோகத்துல ஒரு புரளி வந்து அழகான ஒரு பெண் மணி வந்தா. அந்த அழகு இன்னது அன்னதுன்னு சொல்ல முடியல, உலகத்தில் இருக்கிற எல்லோரும் இதை பார்க்க வேண்டியதான், அப்படிப்பட்டதான ஸ்ரீ கண்கொள்ளா காட்சி அப்படின்னு எல்லோரும் ஸ்தோத்திரம் பண்ணிட்டு இருக்காங்க. முதல்லயே அங்க இருக்கிற மகாவிஷ்ணு, மகாவிஷ்ணு எப்பொழுதுமே பும்சாம் மோகன ரூபாய புண்ணியஸ்லோகாய மங்களம் அப்படின்னு அழகுக்கு போனவர் அவர். அவரே ட்ரெஸ் பண்ணிட்டார், சாதாரணமாகவே அழகா இருக்கிறவர், அவரே தான் பார்க்கறதுக்கு அழகா இருக்கணும் என்பதற்காக பெண் வேஷத்தை போட்டு அழகு படித்துட்டு வந்திருக்க. அதை யாராலையும் அந்த தாங்க முடியல, இது ஊர்ல இருக்கிறவா எல்லோரும் சொல்லிட்டு இருக்க. மகா பரமேஸ்வரன் பார்த்தாராம், அது வரைக்கும் நான் விஷத்தை சார்ந்த வரைக்கும் அங்கே இருந்த, என்னமோ லக் இல்ல நம்ம பாட்டுக்கு வந்துட்டோம். ஊர்ல இருக்கிறவாள் இது வரைக்கும் பரமேஸ்வரன் பண்ணினதான ஆலாகல லீல எல்லோரும் ஸ்தோத்திரம் பண்ணின, இப்ப அதை விட்டு மோகினியினுடைய அழகதான் ஸ்தோத்திரம் பண்ணிட்டு இருக்க, என்னடா இது அப்படின்னு நினைச்சுண்டு அவரும். சாதாரணமாக இன்னொருத்தர ஸ்தோத்திரம் பண்ணினா ஒருத்தருக்கு ஒரு மனசுல ஒரு மாதிரி தானே இருக்கும், என்னடா பண்ணினார். சரி நினைச்சுண்டு இவர் மகாவிஷ்ணுகிட்ட போகணும், வைகுண்டத்துக்கு போகணும், அந்த வேஷத்தை எனக்காக இன்னொரு தரம் போட்டுங்கோ அப்படின்னு சொல்லணும்னு நினைச்சார். நன்னதான் இருக்கு, ஆனா என்னடா என்னதான் இருந்தாலும் இன்னொரு பெண்மணிய பாக்கணுங்கிறக்க அங்க இருக்கிற இன்னொருத்தர் ஸ்திரீ அங்க இருக்கப்படாது, அதனால அங்க போய் உட்கார்ந்துட்டே இருக்க. பார்வதி வரல, நீ வர வேண்டான், அங்க போனதுமே மகாலட்சுமி தாயார் அங்கேயே இருந்துட்டு இருக்கா, இவர் பாட்டுக்கு நான் பார்க்காத போறதில்லைன்ட்டு மகாவிஷ்ணுவுக்கும் ஏதோ சந்தேகம் வந்துருக்கு. என்னப்பா இங்கே உட்கார்ந்துட்டு இருக்காரு, வந்தா ரெண்டு நிமிஷம் பேசிட்டு போக வேண்டியதுதானே கிடையாது. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் ஆனப்புறம் மகாலட்சுமி தாயார் அந்த பக்கம் போனா எதுக்கோ, அப்ப கேட்டார்,
அந்த மோகினி ரூபம் ஒன்னு போட்டிடலாமே, அத மறுபடியும் போட்டோம் நான் பாக்கணும். அவர் பார்த்தார், ஏனப்பா இந்த வம்பெல்லாம், ஏதோ இப்ப காரியமாகணும், அதுக்காக பத்த காரியங்கள் எல்லாம் பண்ணிட்டு இருக்கேன், மறுபடியும் அதே ரூபம் போயணும்னு கேட்கிறதே நல்லா இல்லையேன்னு கேட்டார். இவர் கேட்கல, இருந்தாலும் நான் பார்த்தது, ஏன்னா உலகத்துல என்ன தவிர எல்லோரும் பார்த்திருக்காங்க, அத்தனை தேவதைகள், 33 தேவதைகள் பார்த்திருக்கா, அரக்கள் பார்த்திருக்க, எல்லோரும் ஸ்தோத்திரம் பண்றது, யாரா ஒத்தனாவது ஒரு வழியாக சொல்ல மாட்டேங்க, எல்லோரும் ரொம்ப நல்லது சூப்பர் லேட்டிவ்ங்கிற இது மாதிரி ரொம்ப யாருக்கும் வராதுங்கிற கலைஞர்களை என்னால பார்க்கவே முடியலையே, பார்க்கணும். ஏதோ சொல்லி சொல்லி பார்த்தார் மகாவிஷ்ணு, இவருக்கு அந்த ஆசை குறையில, சரி அனுபவிக்கிட்டு விட்டார். என்ன பண்ணினார், உமக்காக ரூபத்தை நான் எடுத்துக்கிறேன், இந்த இடத்துக்கு வாங்குவோம் சொன்னார். கரெக்டா அந்த சமயத்து சரின்னு அந்த சமயத்துல போறார். போனாங்க, யாருமே இல்ல, ஒரு 5 அனுப்புறம் இங்க எங்க, எப்பவுமே பாருங்க எது கடக்க கடைச்சிருக்குன்னு பரவாயில்ல, கிடைக்காம தேடி தேடி அப்புறம் கிடைக்கிறது பாத்தீங்களா, அதுலதான் ஒரு ருச்சி சுவாரஸ்யம் ஜாதி. இப்படி கொஞ்ச நேரம் அந்த சமயத்துக்கு வரல அவர், கொஞ்ச நேரம் தேடினா இங்க இருக்காரா அங்க இருக்காரான்னு தேடினார். அதுக்கப்புறம் ஒரு 10-15 அனுப்புறம் அங்க ஒரு சித்திரமான ஒரு ரூபம் அழகான பெண்மணிய பார்த்தார். பார்த்ததுமே இவருக்கு அந்த அம்மாவை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஒரு ஆசை வந்துட்டு, அது வேஷம் தான் சுவாமி, உள்ள இருக்கிறது மகாவிஷ்ணு, இருந்தாலும் அதை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசை வந்தது. ஆசை வந்து கிட்ட வந்த அவளுக்கு பிறந்த பையன்தான் ஐயப்பன்கிறது, ஹரிஹர புத்திரன். ஹரிஹர புத்திரன் மகாவிஷ்ணுவுக்கும் இந்த பரமேஸ்வரனுக்கும் ஏற்பட்டதான புத்திரரத்னம், ரெண்டு பேருடைய சக்தியும் சேர்ந்ததான புத்திரரத்னம். அப்படி ஆச்சு, அதை பத்திய விஷயங்கள்லாம் சொல்லியாச்சு. அதுக்கப்புறம் அவருக்கு கல்யாணம் பண்ணணும். எப்படி சுப்பிரமணிய சுவாமிக்கு இது விசேஷமா ஸ்காந்த புராணத்துல சொல்லியிருக்கோ, வள்ளியினும் தேவயானையினும் மகாகணபதிக்கு சித்தி புத்தின்னு, அதே போல இவாளுக்கும் ஒரு ஞானசக்தி ஒரு கிரியாசக்தி வேணும், அதுக்காக கல்யாணம் பண்ணோம்னா அவருக்கு, அவர் பூர்ண புருஷன். ஏன்னா லோகத்துல மகாவிஷ்ணு பரமேஸ்வரன் ரெண்டு பேரை சொல்றேன், அந்த பிரம்மதேவரான சுட்டிக்காக வந்தவர், மீதி காரியங்கள்லாம் பண்றவா இவ ரெண்டு பேர் தான். அவ ரெண்டு பேரும் சேர்ந்தா பரிபூர்ணமாயிருக்கு. ஆகையால் பரிபூர்ணமான சக்தி அவரிடத்துல இருக்குங்கிறதுக்காகத்தான் பூர்ணாங்கிற ஒரு அம்பாளை கல்யாணம் பண்ணி கொடுத்தாரா. நிறைய எங்கிட்ட காசு இருக்கலாம் சார், 4 கொடுக்கணும், அந்த சக்தி இருக்கலாம், இன்னொருத்தரை பூர்ணமாக ஆகக்கூடியதான சக்தியும் அவரிடத்துல இருக்குன்னு காட்டினாரா. அதனாலதான் அந்த அம்மா அவருக்கு என்ன பேரு, புஷ்கலான்னு பேர். ஹரிஹர புத்திரருடைய ரெண்டு ஆத்தக்காரிக்கும் பூர்ணா புஷ்கலான்னு ரெண்டு ஆத்தக்காரிகள். அந்த புஷ்கலான்னு சொன்ன பாருங்க, அந்த சக்தி தான் இங்க புஷ்கரான்னு, புஷ்கராணிவ கமலானிவ ஈட்சணானி நயனாக எஸ்யா நயனானி எஸ்யா புஷ்கரம் பங்கஜே வியோம்னி பயக்காரிகரிகரக்ரயோ ஓஷதி த்வீப விஹக தீர்த்த ராக உரகந்தரே புஷ்கரம் தூரிய பக்திரேச்ச காண்டே கட்க பலானிச்சா அப்படின்னு ஒரு கோஷம் சொல்றது. புஷ்கரம்னா தாமரைக்கு பேரு, ஆகாசத்துக்கு பேரு, பாலுக்கு பேரு, யானையினுடைய துதிக்கையினுடைய நுனிக்கு பேரு, அது ஒரு ஓஷதிக்கு பேரு, த்வீபத்துக்கு பேரு, தீவுக்கு பேரு, பட்சிக்கு பேரு, தீர்த்தம் ஜலத்துக்கு பேரு, ராகம் ஆசைக்கு பேரு, புஷ்கர ராகம்னு ஆசைக்கு பேரு, அதுக்கப்புறம் உரகாந்தரே ஒரு விதமான பாம்புக்கு பேரு, புஷ்கரம் தூரிய வக்ரேஜா ஒரு விதமான வாயை வச்சுருக்கக்கூடியதான முதிரைக்கு பேரு, காண்டத்துக்கு பேரு, ஒரு விதமான பழத்துக்கு பேரு, இத்தனையும் அந்த புஷ்கரம்ங்கிற பதத்துக்கு அர்த்தம். ஏவம் புஷ்கராட்சா யோகேபி பாத்மே பிரசித்தா இதற்கும் சொன்னேன். அதுக்கப்புறம் புஷ்கரம்னு ஒரு யோகம் இருக்கு. யோகம்னா என்ன அர்த்தம், சில தேவதை சில கிரகங்கள் ஒவ்வொரு இடத்துல இருந்தால் அதுக்கு யோகம்னு பேர். ஜாதகத்துல சொல்லும் பொழுது ஜோதிஷ் சாஸ்திரத்துல இந்தந்த கிரகம் இங்கெங்க இருந்தா ஒரு யோகம்னு பேரு, அந்த சமயத்துல சில சில பண்ணினா ரொம்ப விசேஷம். செவ்வாய்க்கிழமைக்கு அஸ்வினி நட்சத்திரம் வந்தா ரொம்ப விசேஷம், அதான் பௌமாஸ்வினின்னு பேரு. அந்த பௌமாஸ்வினி சமயத்துல அம்பாளுடைய அதர்வ சரஸ்வத மந்திரத்தை சொன்னாலோ அல்லது அந்த உபனிஷத்தை படித்தாலோ ரொம்ப விசேஷம்னு சொல்ற. அதே போலயே சில சில கிரகங்களுக்கும் சில தினங்களுக்கும் நட்சத்திரங்களுக்கும் அந்தந்த வாரங்களோடு சேர்ந்தா சில யோகங்கள் வருதுன்னு விசேஷமாக சாஸ்திரத்துல சொல்லியிருக்க. அப்படிப்பட்டதான ஸ்வரூபத்துல இந்த புஷ்கரம்னு ஒரு விசேஷமான ஒரு யோகம், விசாகாஸ்தோ யதா பானு கிருத்திகா சுச சந்திரமாஹா சம்யோக புஷ்கரோ நாம புஷ்கரேஷு அதி துர்லபா விசாட்சாட்சோ யதா பானு. சூரியனானம் விசாகா நட்சத்திரத்துல இருக்கும் பொழுது, சூரியன் விசாகா நட்சத்திரத்துல 12 நாள் தான் இருப்பார், ஒவ்வொரு நாளைக்கும் 1 டிகிரி மெனக்கு 13 நாள் மேக்சிமம் விசாகா நட்சத்திரத்துல இருப்பார். அந்த 13 நாள்ல சந்திரனானவன் அவர் இங்க கிருத்திகா நட்சத்திரத்துல இருக்கணும். சந்திரனானவர் சாதாரணமாக ஒரு 27 நாள்ல ஒரு தரம் வந்துடுறார், ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு நட்சத்திரம். சூரியனும் 13 நாட்களுக்கு ஒரு நட்சத்திரத்துல இருப்பார். அந்த 13 நாட்கள்ல இவருக்கு இவரோட சேரணுங்கிறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா இது 27 அது 13 தானே, அது 1 அது 13, ஆகையால் அதோட சேர்றதுங்கிறது ரொம்ப கஷ்டம். அப்படி சேருமேயானால் விசாகாக்கியோ யதா பானுகும், சூரியனானவன் விசாகா நட்சத்திரத்தில் இருக்கும் பொழுது கிருத்திகா சுச்ச சந்திரமாக, கிருத்திகா நட்சத்திரத்தில் சந்திரன் இருக்குமேயானால் சம்யோக புஷ்கரோ நாம, இந்த நாளுக்கு புஷ்கரம்னு பேரா. புஷ்கரேஷு அதி துர்லபா, ரொம்ப ரேர் இது. சாதாரணமாக 100-150 வருஷத்துக்கு ஒரு தரம் தான் வரும், அப்ப அதுக்கு ரொம்ப விசேஷம்னு பேர். அப்படி அதனால புஷ்கரம்ங்கிறது ஒரு யோகம். அதுக்கப்புறம் புஷ்கர சப்தா பிருத்திவி பரோபி, பூமிக்கு கூட புஷ்கரம்னு பேரு. ததுப்தம் பாத்ம புராணே யாபத்ம கர்ணிகா தேவாக தாம் பிருத்திவியும் பரிஜட்சதே. இந்த பூமி உலகம் இருக்கு பார்த்தீங்களா, இந்த அண்டம், இந்த அண்டமானது தாமர மாதிரி இருக்கு. இந்த தாமரைக்கு நடுவுல இருக்கக்கூடியதான ஒரு இடம் இருக்கு பார்த்தீங்களா, அதுலதானே அந்த தாமரையினுடைய உள்ள இருக்கக்கூடியதான தளங்கள்லாம் இதெல்லாம் இருக்கும், அந்த பீஜங்கள். அந்த நடுவுல இருக்கக்கூடியதான கர்ணிகேன்னு பேர். இது வேற எந்த புஷ்பத்துக்கும் இப்படி இருக்காது. இது எந்த புஷ்பமா இருந்தாலும் கர்ணிகை கிடைக்கிறது கஷ்டம், அதுல பீஜங்கள்லாம் கிடைக்கிறது கஷ்டம். ஆனா அந்த தாமரைக்கு மட்டும்தான் அப்படி இருக்கு. அந்த இடம் என்னது, பிருத்வியும் பரிகட்சதே, அதுதான் பூமியா. ஏ பத்மே சார குரவா தான் திவ்யான் பர்வதானிஹா, அதுல சாரமாகவும் வெயிட்டாகவும் இருக்கக்கூடியதான நடுவுல இருக்கக்கூடியதான அந்த பீஜங்கள் இருக்க பார்த்தீங்களா, அதான் மலைகள். அப்படி தியானம் பண்ணுங்க, யானி பன்னானி பத்மஸ்யா, அந்த தாமரைக்கு இருக்கக்கூடியதான இலைகள்லாம் இருக்கு, அது என்ன அதெல்லாம்லேச்சதேசங்களாக ஆகிவிட்டது. யானி அதோ பாகபத்ராணி, கீழே இருக்கக்கூடியதான இதழ்கள்லாம் தே சர்பாணாம் சுரத்விஷாம், அது பாதாள லோகம் நாகலோகம் ஆயிடுது. ஏவம் நாராயணஸ்யார்த்தே மஹி புஷ்கர சம்பவா, இப்படி இந்த பூமியானது புஷ்கர சம்பவா, புஷ்கர மாட்டம் ஆயிடுது யாருக்கு, நாராயணனுக்கு, மகாவிஷ்ணுவுக்கு. ஏன்னா உலகங்களை காப்பாற்றக்கூடியதான பொருள் அவருக்கு பொறுப்பு இருக்கு. 7-14 புவனங்களையும் அவர் காப்பாத்திட்டு இருக்க, அதனால ஸ்திதி காலத்தில் இருக்கக்கூடியதான தெய்வ விசேஷம். அதனால பிராதுர்பா ஓற்றையா தஸ்மாது, இப்படி தோணி இருக்கிறதுனால நாம்னா புஷ்கரதம் கிதா, இதுக்கெல்லாமே புஷ்கரம்னு பேரு. இப்படி இருக்கிறதா, இப்ப குருவானவர் எந்த ராசியில வர்றாரோ அப்புறம் புஷ்கரம். குருவானவர் ஒவ்வொரு ராசியில போனா ஒவ்வொரு நதிக்கு புஷ்கரம்னு சொல்ற பார்த்தீங்களா, ரீசெண்டா கோதாவரி நதிக்கு வந்தது, அப்புறம் கிருஷ்ணா நதிக்கு வரும், அதுக்கப்புறம் காவேரி நதிக்கு வரும். சில சில நதிகளுக்கு அந்தந்த ராசியில சூரியன் இருந்தா அந்த குரு வந்து மாறினாலேயான புஷ்கரம்னு இன்னைக்கு வச்சுட்டு இருக்கும், அது ஒரு யோகம். ஆனா ஜாதகத்துல இப்படி ஒரு யோகமும் சொல்லிருக்கு அப்படின்னு. அதுக்கப்புறம் தேன யதா சம்பவம் மக்கியாதி விஷயே க்ஷணா உற்சவா, இந்த பூமி முதல இடத்துல ஒரு க்ஷணம், க்ஷணம்னு சொன்னா நமக்கு க்ஷணம், சில பேருக்கு சில வருஷங்கள். அப்படி உற்சவா நிர்வியாபார ஸ்தி நிர்வாயத்யா, இது பார்க்கணும். இப்ப யோகம்னு சொன்ன யோகம்னு சொன்னா ஜாதகத்துல இருக்கக்கூடியதான யோகம் சொன்னேன். இன்னொரு யோகம் என்ன, வெளியில என்ன இருக்கோ உலகத்தில் அதெல்லாம் உங்களுக்குள்ள இருக்கு. மனுஷியனுடைய சரீரம் எப்படி பண்ணிருக்கா பகவான்னு சொன்னேலையானால், பிரம்மாண்டத்துல என்ன இருக்கோ என்ன பிண்டாண்டத்துல நமக்குள்ளயே இருக்குது. அதே போல நமக்குள்ள இருக்கக்கூடியதான பதார்த்தங்கள் எல்லாமும் வெளியில இருக்கு. அது அத்தியாத்மம் அதிதெய்வம்னு சொல்வா, இத கம்பேர் பண்ணுவா. அப்படி இருக்க பொழுது இந்த யோகமானது ஒண்ணு சொன்னேனே, அது உங்களுக்குள்ளயும் இருக்கு. நமக்குள்ள இருக்கக்கூடியதான யோகம் என்ன அப்படின்னு கேட்டாலேயானால், இந்த மனசானது அலைஞ்சுட்டே இருக்கு. அலையிறது மட்டுமல்ல, மத்தெடுத்து நம்ம அதை கடைஞ்சுட்டே இருக்கோம். சும்மா இருக்கடா பாருங்க, இதை பண்ணணும், அது பண்ண, அதை பத்தி நினைக்கணும், நினைக்காமலேயேதான் இருக்கடா. ஒரு க்ஷணமாவது தானா தூங்கி போனா நினைப்பு போறதே தவிர, இல்லாத போனா நினைப்பு இருந்துட்டே இருக்கு. ஏதாவது ஒரு எண்ணம் மனச அப்படியே பிடிங்கிட்டே இருக்கு. மத்து போட்டு கடைகிறா போல மனச கடைஞ்சுட்டே இருக்கு. அதனாலதான் மனுஷாளுக்கு கவலை ஜாஸ்தியா இருக்கு. மற்ற பிராணிகளுக்கே இந்த கவலையே இல்லை. என்ன அது பாட்டுக்கு எழுந்துக்கிறது, அப்படியே சுத்துறது, சாப்பிடுறது, அங்கேயே படுத்து தூங்கிடுறது. இல்ல வெறும் படுத்தா அசைவப்பட்டுட்டே இருக்க மாடு. மனுஷன் சாப்பிடுறதுக்கு முன்னால கஷ்டம், சாப்பிடுறப்ப கஷ்டம், அதுக்கப்புறம் சாப்பிட்ட பிறகு ஜீரணமாகலே என்ன கஷ்டம், நாளைக்கு இதே போலயே நல்ல பொருள் கிடைக்காதான்னு ஒரு கஷ்டம். எத்தனை பொருள் பாருங்க மனுஷனுக்கு. ஆகையால் இப்படி இருக்கக்கூடியதான மனசுல இருக்கக்கூடியதான எண்ணங்களை ஒரு க்ஷணம் நிறுத்தி வைக்கிறதுங்கிறது ஒரு யோகம். யோகங்களை யோகா சித்தவருத்தி நிரோதா, மனுஷியாளுடைய மனசுல வரக்கூடியதான எண்ணங்களை நிறுத்துவதற்கு யோகம்னு பேரு. அந்த நிறுத்தக்கூடியதான வழிகள் பலது இருக்கு. பிராணாயமம் பண்ணி பிராணனை நிறுத்தினேலையானால் மனசு தானா நிற்கும். ஏன்னா பிராணனும் மனசும் உன்னோட ஒண்ணு கோக்கப்பட்டது. அதனால பிராணாயாமாதிகள் பண்ணி மனசை நிக்க வைக்கிறதுங்கிறது அது பாதஞ்சல யோகம். விசேஷமாக ஆசனங்கள்லாம் போட்டு மனசை நிக்க வைக்கிறதுன்னு இருக்க, இது ஒரு ஹட யோகம். மனசனுடைய தத்துவத்தை புரிந்து கொண்டு மனசை நிறுத்துறதுன்னு இருக்க, அதுக்கு ராஜயோகம்னு பேரு. அதே போல சுகராஜயோகம்னு நிறைய சொல்லிட்டு இருக்க. லயயோகம்னு சொல்ற புலன்களை அடக்கி மனச அப்படியே அந்த பிரம்மத்தின் இடத்திலேயே நிற்கும் நிற்கும்படி மெடிடேஷன் பண்ற பார்த்தீங்கள, இதுக்கு லய யோகம்னு பேரு. இப்படி பல யோகங்கள் இருக்கு. இந்த பல யோகங்கள்ல விசேஷமாக ஒரு யோகத்தை சொல்றார், மனசில் இருக்கக்கூடியதான எண்ணங்களை ஒரு கணமாவது நிறுத்தினேலையானால் அதுக்கு புஷ்கரம்னு பேர். பாருங்க, யதா சம்பவம் மக்கியாதி விஷய பூமியில் கணஹா உற்சவஹா நிர்வியாபார ஸ்திதிர்வா, ஒரு கணமாவதும் மனசை நிர்வியாபார ஸ்திதி, ஒரு செயலும் பண்ணாம இருக்கக்கூடியதான நிலை. இந்த மனசு ஒரு கணமாவதும் ஒரு செயலை பண்ணாம அது நிக்காதுங்கிறது. அதான் பகவத்கீதையில சொல்லும் பொழுது பகவான் கேட்கிறார், நீங்க சொல்ற யோகம் எல்லாம் நன்னா இருக்கு, ஆனா இத அனுஷ்டானம் பண்றது முடியாது போல இருக்க. சஞ்சலம் ஹி மன கிருஷ்ணா பிரமாதி பலவத்ருடம் தஸ்யாஹம் நிகிரகம் மன்யே வாயோரிவ சுதுஷ்கரம். நீங்க சொல்றதெல்லாம் மனசை நிறுத்து நிறுத்துங்கிற அதெல்லாம் முடியாது, வேக வேகமாக அசைந்து கொண்டிருக்க. ஆகையால் அதை நிறுத்துறது முடியாதுன்னு நான் நினைக்கிறேனே, அதனால நீங்க சொன்னதெல்லாம் வேஸ்ட்ன்ட்டான் பகவான். பார்த்தார், கவலையே படாதீங்கோ, நீங்க சொன்னதெல்லாம் கரெக்ட்ன்ட்டார். மனசு நிறுத்துறது ரொம்ப கஷ்டம் அப்படி இல்ல, ரைட். ஆனால் அபியாசேனே வைராக்கியே, அது அபியாசத்தினாலையும் வைராக்கியத்தினால தான் அடைய முடியும் அப்படின்னு. மனசு நிறுத்துறது, எண்ணங்கள் வராம நிறுத்துறதுங்கிறது ரொம்ப கஷ்டம்னு ஒத்துண்டார் பகவான். அதுக்கப்புறம் விஷயங்கள்லாம் சொன்னார், எப்படி ஏதுன்னு சொல்றாரு. அது வேற, அது மாதிரி நிர்வியாபாரஸ்திதிர்வா யஸ்யாஹா, நிர்வியாபாரஸ்திதியா இருக்கிறது எதற்கோ அதுதான் அர்த்தம். நிர்வியாபாரஸ்திதோ கால விசேஷ உற்சவயோஹோ க்ஷண இத்யமரஹா, ஒரு செயலும் இல்லாமல் கால விசேஷ உற்சவயோஹோ, ஒரு கால விசேஷத்துக்கோ அல்லது மனசுல ஏற்படக்கூடியதான இப்படிப்பட்டதான நிலைக்கோ க்ஷணமித்யபரஹா அமரஹா அமரகோஷம் சொல்றது. ஸ்ரார்த்த தினங்கள்லயும் க்ஷணம் கிரியதாம் அப்படிங்கிற நடுவுல இந்த க்ஷணம் கிரிய அந்த தர்பயால கையில அடிச்சு க்ஷணம் கிரியதாம் அப்படின்னாரு. செகண்ட எப்படி பண்றது அங்க க்ஷணம்னு அப்படி இல்ல, ஒரு க்ஷணம் அவதானமா இருங்கோ, நாங்க சொல்றது கேளுங்கோன்னு அர்த்தம். அந்த இடத்துல இதே அர்த்தம் தான் வருது. ஆனா கர்மாவை பண்ணும்பொழுது அவன் என்ன சொல்றாரு எனக்கு தோணும், சரிங்கிறோம். சில பேராது அட்லீஸ்ட் அந்த வார்த்தையை வாயால சொல்றான், சில பேர் அதுவும் இல்லைங்கிறோம், விவகாரம் முழுக்க அப்படிதான் போயிட்டு இருக்கு. ஆனா இது போல க்ஷணங்கிற விவகாரம் புஷ்கரங்கள்லாம் ஸ்ரார்த்தாதி கர்மாக்களையும் வருதுங்கிறதுக்காக சொத்தேன் அப்படி. இச்சமரஹா அதுக்கப்புறம் புஷ்கரா புஷ்கரேக்ஷணா, இந்த இடத்துல சப்தம் புஷ்கர ஈக்ஷணா அப்படின்னு சொன்னா புஷ்கரே க்ஷணா, புஷ்கரே க்ஷணாங்க புஷ்கரக்ஷணா தான் வரும். சமாசம் வரும்பொழுது நடுவில் இருக்கக்கூடியதான பிரத்யங்களுக்கெல்லாம் லோபம் வரும், ஆனா சில சமயத்துல வராதுன்ட்டார். வனத்துல அசையறது, வனத்துல இங்கேயும் ஆடிக்கொண்டே இருக்கிறது குரங்கு. அந்த குரங்கு சொல்றதுக்காக சம்ஸ்கிருதத்துல வனச்சரகான்னு சொல்லணும், சில சமயத்துல வனேச்சரகான்னு கூட சொல்றோம். என்ன சார், சப்தம்யாக அலுக்கு ஏழாவது விபக்தி சில சமயத்துல போகும், சில சமயத்துல போகாது. அதே மாதிரி இங்க புஷ்கரே க்ஷணா, புஷ்கரக்ஷணா தானே சொல்லணும், நேர் சப்தம்யா அழுக்கு அவ்வளவு. சப்தமே அழுக்கா இருக்குன்னு சொல்லாதீங்க, அது அப்படி அர்த்தம் இல்ல, அது வியாக்கரணம். அதுக்கப்புறம் புஷ்கர சப்தா நியக்ரோத விருட்ச பரோபி திருஷ்யதே, இந்த புஷ்கர சப்தம் இருக்கே ஆலமரத்துக்கு புஷ்கரம் பேரு, எங்கெங்கே தேடி இருக்கிறார் பாருங்க, ஆலமரத்துக்கு புஷ்கரம் பேரு. நியக்ரோத விருட்ச பரோபி திருஷ்யதே புஷ்கர துவீப பதஸ்ய தத்வத்வேன மத்ஸ்ய புராணே நிர்வசன தர்சனாத், இந்த ஆலமரத்தை விசேஷமாக ஆலமரங்கள்லாம் இருக்கக்கூடியதான ஒரு தீவு, இங்கும் சமுதிரத்துக்கு அடுவுல இருக்கு, அங்க என்ன வெறும் ஆலமரங்கள் தான் இருக்கு, வேற ஒரு மரமும் இல்ல. அப்படிப்பட்டதான தீவுல தத்வத்வேன மத்ஸ்ய புராணே நிர்வசன தர்சனாத், இத மத்ஸ்ய புராணத்துல இதை படிச்சுக்க, நியக்ரோத புஷ்கர துவீபே புஷ்கரஸ்தேன ஸ்மிருதா, ஆலமரங்கள் மட்டும் இருக்கக்கூடியதான ஒரு தீபம் இருக்கு, அதுதான் விசேஷமாக அப்படி சொல்லி இருக்கு. அது மத்ஸ்ய புராணத்துல மட்டும் இல்ல, மற்ற புராணங்கள்லயும் இருக்கு. விஷ்ணு புராணத்துல நக்ரோத புஷ்கர துவீபே பிரம்மணஸ்தான உத்தமம் அப்படின்னு, நக்ரோதம்னு ஆலமரம், அது இருக்கிற தீபம் புஷ்கர துவீபம், அங்க பிரம்மாவுக்கு அங்கே இடம் இருக்காம், பிரம்மதேவர் அங்க இருக்காராம் அப்படின்னு, சப்பிரஜாபத ரேக புஷ்ப பர்ணே சமபவது அப்படின்னு நிருசிம்ம தாபினி உபனிஷத்து சொல்றது. இது இது ஸ்ருதிஹீன்னு போட்டிருக்க, ஸ்ருதிஹீன் பார்த்தா நாலு வேதங்கள்ல அத்தனைகள்ல எங்கே போறாள், என்னைக்கோ கிடைச்சது பகவத் அனுக்குறதுனால. ஒரு காலத்துல நிருசிம்ம தாபினி உபனிஷத்து சொல்லணும்னு சொன்ன, அப்ப அது சுணமா பார்க்க வேண்டியதான சந்தர்ப்பம் வந்தது, இது படிக்கிறப்ப ஓஹோ அங்க இருக்கேன்னு பார்த்து எடுத்து. அதனால சப்பிரஜாபத ரேகா புஷ்கர பர்ணே சமபவத் இதி ஸ்ருதி ரபி சொல்றது. நியக்ரோத பர்ண சாயித்வா விஷ்ணு ரத்ன லட்சணையா கிரக்யதே, மகா கிருஷ்ண பரமாத்மா ஆலம் இது இலை இருக்கு, அந்த இலையில படுத்துட்டு இருக்காரு. கரவிந்தே நபதாரவிந்தம் முகாரவிந்தே வினிவே ஜெயந்தம் வடஸ்ய பத்ரஸ்ய புடேஷயானம் பாலம் முகுந்தம் மனதஸ்மராமி அப்படின்னு ஸ்லோகம் விசேஷமா எல்லாருக்கும் தெரிஞ்சதான். கராரவிந்தேன பதாரவிந்தம், தன் கையால தன் கால் கட்ட வரலை புடிச்சுண்டு அத வாயில வச்சுட்டு இருக்காராம். இவருக்கு என்ன வாயில வச்சுக்க ஒண்ணுமே கிடைக்காதா, உலகம் முழுக்க அவருது, இருந்தாலும் தன் கால் கட்ட வரலை எடுத்து கையால புடிச்சுண்டு தான் வாயில வச்சுட்டு இருக்காராம். இது என்னடா, இது ரொம்ப விசேஷமான ஒரு போஸ், அதனால போட்டோ எடுத்தார். கராரவிந்தேன பதாரவிந்தம் முகாரவிந்தே விநிவேச யந்தம், இப்படி பண்ணிட்டா இங்க இருக்காரு, ஆல இலையில படுத்துட்டு இருக்காரு. வடஸ்ய பத்ரஸ்ய புடேஷ யானம் பாலம் முகுந்தம் மனசா ஸ்மராமி அப்படின்னு, இந்த காட்சி எப்பொழுது தெரியுமோ, ஸ்லோகம் நன்னா இருக்கு, போட்டோ நன்னா இருக்கு, இந்த இடத்தான் நம்ம தெரியும், வேற ஒண்ணும் நம்ம பாக்கிறது இல்ல. மகாப்பிரளய சந்தர்ப்பத்துல எல்லாமும் ஜலமாக மட்டும் இருக்கிற காலத்துல அங்க ஒரு ஆலமரம், அந்த ஆலமரத்தினுடைய இலையில பகவான் படுத்துட்டு இருக்கார். இந்த போஸ்ட்ல அந்த சந்தர்ப்பத்துல அம்பாள் இதை பார்த்தாரா? இந்த சின்ன குழந்தையா இருக்குன்னு பார்க்கக்கூடியதான சந்தர்ப்பத்துல இதனுடைய விசேஷம் என்னன்னு சொல்லணும்னு ஆரம்பிச்சு அந்த விசேஷமான சந்தர்ப்பத்தை யாருக்கு சொல்லலாம்னு மனசுல நினைச்சார். கடைசியில அப்பொழுது மார்க்கண்டேயனுக்கு சொன்னா இது நல்லதுங்கிறத நினைச்சார். அந்த சமயத்துல மார்க்கண்டேயன் வந்தாருங்க. வரும்பொழுது அவருக்கு விசேஷமாக இதனுடைய சொரூபம் என்ன, தத்துவம் என்ன, இப்படி தியானம் பண்ணினா என்ன பலமானது வருது எல்லாமே அதுல சொல்லியிருக்கு. இது ஸ்ரீமத் பாகவதத்துல 12வது ஸ்கந்தத்துல கடைசி ஸ்கந்தம் தான். கடைசி 4 சாப்டரா இருக்கு, அது வரைக்கும் வந்து ஒரு இடத்துல நிறுத்திருக்கேன். அந்த அம்சம் தான் சொல்லலை. விவகாரம் என்ன அப்படின்னு விசேஷமாக அந்த முகுந்த ஸ்வரூபத்தை எப்படி, அதான் புஷ்கரேக்ஷணம்னு பேர். பாருங்க, நியக்ரோத பர்ணசாயித்வா விஷ்ணு அத்திர லட்சணையா கிரகியதே தத்ர ஈட்சணம் கிருபாநிரீட்சணம். கிருபாநிரீட்சணம், அந்த அம்பாளுடைய கிருபை எப்படி இருக்கு, இந்த ஸ்வரூபத்தை பார்த்தால் மனுஷாளுக்கு மனசு சாந்தி ஆகும். அதனால்தான் பழைய நாள்ல சாதாரணமாக இந்த போட்டோ எல்லா இடத்துலயும் இருக்கும். சில இடத்துல மரத்தினாலேயே இப்படி பண்ணி வச்சிருப்பேன். அந்த கிருஷ்ண பரமாத்மா சின்ன குழந்தையா இருக்கா போலையும், அவருடைய வாயில இந்த கால் கட்டவரில் வச்சுட்டு இருக்கா போலையும், அப்படிங்கறது எல்லாரும் வச்சுட்டு இருப்பா. அதுக்கு புஷ்பம் ஒண்ணும் போடுறது இல்ல. ஆனா விவகாரம் என்னடா, அது மட்டும் வச்சுட்டு இருப்பா வீட்டுல. நிச்சயமா சைவாளோ சாக்தாளோ வைஷ்ணவாளோ வச்சுட்டு இருப்பா. அந்த ஒரு ஆகாரத்துக்கு இவ்வளவு விசேஷம் இருக்கு. அம்பாளுடைய தயையே கொடுக்கக்கூடியதான ஒரு ஸ்வரூபம் அதான் தத்ர ஈட்சணம் கிருபா நிரீட்சணம் எஸ்யாஹிவா. இந்த விஷயம் எங்க இருக்கு, தேவி பாகவதத்தில் இருக்கு. பாருங்க, ததுக்தம் தேவி பாகவதே வடபத்ர சயானாய விஷ்ணவே பாலரூபிணே. வடபத்திரத்துல ஆலம் இலையில படுத்துட்டு இருக்கிறவர் விஷ்ணவே பாலரூபிணே. அதாவது மகாலட்சுமி தாயாரோடையும் அந்த ரூபம்ல இருக்கப்படாது. ஆல இலையில சின்ன குழந்தையா இருக்கிற கிருஷ்ணன் அவரை பார்த்தா ஸ்லோகார்த்தேன தத புரோக்தம் பகவத்யா அகிலார்த்ததம். பகவதியினுடைய அகில ஸ்வரூபமும் இதுல இருக்கு. அம்பாளுடைய 1000 நாமாக்கள் சொல்லக்கூடியதான ஸ்வரூபம் எல்லாம் இந்த ஒரு போட்டோல இருக்கு. வாரம் முழுக்க தேவி பாகவதத்துல ஸ்லோகார்த்தேன தத புரோக்தம் பகவத்யா அகிலார்த்ததம் அப்படின்னு விசேஷமாக அது தேவி பாகவதத்துல விஷயங்கள்லாம் சொல்லிருக்கு. நமக்கு அது தேவையில்லையே, அது அங்கே சொல்லிருக்கு. அது பாக்கிறப்ப பாப்போம். இப்ப விவகாரம் என்ன, இப்படி வடபத்திர சாயியா இருக்கக்கூடியதான பகவான் அம்பாளுடைய ஸ்வரூபம் அப்படின்னு ஸ்ரீகிருஷ்ணனும் கிருஷ்ண பரமாத்மாவும் அம்பாளும் பும்ரூபமா இருந்தா கிருஷ்ண பரமாத்மாவும் ஸ்திரீ ரூபமா இருந்தா அம்பாளாகவும் தியானம் பண்ணணும். ஒரே ஸ்வரூபம் தான் ரெண்டுங்கிறது இங்க சொல்லியிருக்க. சரி, அம்ப ஸ்வீட்சணம் எத்யாஹிவா இல்ல, அம்பாள் எப்பொழுதும் ஜலத்துல பார்த்துட்டு இருக்கலாம். ஜலம்ங்கிறது ரொம்ப விசேஷம். ஸ்ரத்தாவா ஆபஹா, நம்ம சந்தியாவந்தனம் பண்றதோ அல்லது ஜபம் பண்ணும் பொழுதோ பக்கத்துல தீர்த்த பாத்திரம் வச்சுண்டு பண்ணணும். தீர்த்த பாத்திரம் வச்சுட்டேலையானால் உங்களுக்கு ஸ்ரத்த ஜாஸ்தியா இருந்த, அதனால அந்த தீர்த்தத்துக்கு ரொம்ப விசேஷம். அதனால அந்த தீர்த்தத்தை அம்பாள் பார்த்துட்டு இருக்கலாம். அதனால புஷ்கரேட்சடா, புஷ்கரம்னா தீர்த்தம், அதை பார்த்து கொண்டிருப்பவள். தானிவா ஏதானி சத்வாரி அம்பாம்சு தேவாக மனுஷ்யா பிதரோ சுராக அப்படின்னு தேவதைகள் மனுஷால் பிதரு தேவதைகள் தேவ இப்படி சுரா அத்தனை பேரும் அந்த அம்பளுடைய ஸ்வரூபத்துல இருக்கா அப்படின்னு விசேஷமாக இந்த முதல் நாம புஷ்டா புராதனா பூஜ்யா புஷ்கரா புஷ்கரேட்சணா ஒரு 5 நாமாக்கள் விசேஷமாக ரொம்ப முக்கியமான நாமாக்கள் ஆச்சு. அதுக்கு அடுத்ததாக பரஞ்சோதி பரந்தாம பரமணு பராப்பரா. போன வாரத்துல பராபரான்னு சொன்ன, இந்த இடத்துல பராத்து பரான்னு இருக்க, ரெண்டு கொஞ்சம் விசேஷம். ஆனா அங்க இருக்கிற அர்த்தங்களும் இதுல பொருந்தும். ஆனா இதுல அதை விட வேற விசேஷமான அர்த்தங்கள் சொல்லியிருக்கார். அதுக்கப்புறம் பரஞ்சோதி பரந்தாம, இந்த பரஞ்சோதினா தத்தேவா ஜோதிஷாம் ஜோதிஹி ஆயுர்ஹோபாசதே அமிர்தம் அப்படின்னு நம்ம சரீரத்துக்குள்ள இருக்கக்கூடியதான ஸ்வயஞ்சோதிர் பிராமணம்னு ஒரு பிராமணம் பிரதாரண்யத்துல அதை முழுக்க அதுல இருக்கிற தத்துவம் அந்த ஜோதி ஸ்வரூபம் அது என்னமா இருக்க, அம்பாளுக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம் அப்படிங்கிறது விசேஷமா இந்த நாம அதை சொல்ல போற. இத அடுத்த புதன்கிழமை பார்ப்போம்.